நாம் தொடர்ச்சியாக தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்திலே சொப்பனங்கள் என்றால் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம். சொப்பனங்களை ஆண்டவர் ஏன் தருகிறார், சொப்பனங்களில் எத்தனை வகைப்படும், அந்த சொப்பனங்கள் யார் யாருக்கு அது எப்படி இருக்கும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அது உங்களுக்கு சாதாரணமாக ஜென்ரலாக சொல்கிறேன். சொப்பனங்கள் என்பது மூன்று வகைப்படும். ஒன்று, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கப் போகிற காரியங்களை தெரியப்படுத்துகிறது. இதில் வந்து ஒரு சிறு மாற்றமும் இருக்குது. அப்படின்னா தம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார், தம்மை அறியாதவர்களுக்கு கூட கர்த்தர் சொப்பனத்தை கொடுக்கிறார். ஆக மொத்தத்தில் கர்த்தரிடத்திலிருந்து வரும் சொப்பனம் முதல் வகை என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வருகிறதான சொப்பனங்கள். ரெண்டாவது பார்க்கும் பொழுது பிசாசினிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்கள். பிசாசும் கூட சொப்பனங்களை கொடுக்க முடியும். ஆனால் பிசாசு வந்து எப்படின்னா தன்னுடைய ஆட்களுக்கு தான் கொடுக்க முடியும். இப்போ கர்த்தருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க முடியும், தன்னை பின்பற்றாதவர்களுக்கு கூட கர்த்தரால் சொப்பனத்தை கொடுக்க முடியும். அவர் யார் நினைச்சாலும் யாருக்கு வேணால் சொப்பனத்தை கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் தானியேல் போன்ற தம்முடைய தாசர்களுக்கு கொடுத்தார், யோசேப்புக்கு கொடுத்தார், இப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்து நடத்தினார். ஆனால் பிசாசுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அவன் ஆண்டவர் மாதிரிலாம் செயல்பட முடியாது, அவன் சொப்பனத்தை கொடுப்பான். இது மத்தேயு 13:25 பார்க்கும் பொழுது, மனுஷன் நித்திரை பண்ணுகையில் சத்துருவானவன் கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்தான் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் சத்துரு வந்து அவனுடைய ஆட்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், தேவ பிள்ளைகளுக்கு சொப்பனத்தை அவனால் கொடுக்க முடியாது. அதான் அவனுக்கும் கர்த்தருக்குள்ள வித்தியாசம். ஆண்டவருக்கு யாருக்கு வேணால் கொடுக்க முடியும், ஆனால் பிசாசுக்கு வந்து அவ்வளோ ரைட்ஸ் கிடையாது. தன்னுடைய ஆட்களுக்கு மட்டும் கொடுத்து, அதாவது இன்னும் ரட்சிக்கப்படாமல் தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறவர்களுக்கு அவன் சொப்பனத்தை கொடுப்பான். அந்த சொப்பனங்கள் அவர்களுக்கு பயத்தையும் கலக்கத்தையும் பிரச்சனைகளையும் தடுமாற்றத்தையும் அவங்களுக்கு ஏற்படுத்தும். இது பிசாசு கொடுக்கிற சொப்பனங்கள். இன்றைக்கி பலருடைய சொப்பனங்களில் பார்க்கும்போது பாம்பு வருது, இன்னும் பயங்கரமான ஆபத்துக்கள் வர மாதிரி சொப்பனங்களை கண்டேன் என்று சொல்லி பயப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த சொப்பனை வர ஆரம்பிச்சிருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு விதமான கலக்கமும் பயமும் திகிலும் அவங்க வாழ்க்கையில் வரும். இதுதான் பிசாசினுடைய நோக்கம். மூணாவது, தொல்லையின் திரட்சியினால் வருகின்ற சொப்பனம் அப்படின்னு சொன்னேன். தொல்லையின் திரட்சி, இது வந்து நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப சீரியஸாக யோசிக்கிறோம், ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய மனதை ரொம்ப பாதிக்குது, ரொம்ப யோசிச்சிட்டோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து நமக்கு சொப்பனமாக வரும். அது எப்படி வேணால் வரும், அது வந்து துன்பமான தொல்லையாக இருந்தாலும் வரும், இன்பத் தொல்லையாக இருந்தாலும் வரும். புரிதலா, என்ன எப்படி வேணாலும் வரும். நீங்கள் ஏதாவது சந்தோஷமான ஒரு காரியத்தை ரொம்ப யோசிச்சிங்கன்னா கூட அதுவும் வந்து நிற்கும். இல்லை வேதனையான ஒரு காரியத்தை நீங்கள் ஏதாவது ஒன்று யோசிச்சுருந்தாலும் அது கூட வந்து நிற்கும். ஆனால் இப்படிப்பட்ட சொப்பனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அநேக சொப்பனங்கள் இப்படிப்பட்டதெல்லாம் மாயையாக இருக்கிறது. அப்போ இதிலிருந்து இந்த சொப்பனங்களிலே இந்த மூன்று வகை இருக்கிறது. இதில் ஆண்டவர் கொடுக்கிற சொப்பனங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதன் அர்த்தத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவிஸ்வாசியான ஒரு நபருக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தால், இப்போ நேபுகாத்நேச்சார் மற்றும் பார்வோன் இவங்களுக்கெல்லாம் சொப்பனம் வந்துச்சு, சுயம்பாகி பானபாத்திரக்காரன் இவங்களுக்கெல்லாம் சொப்பனம் வந்துச்சு. இவங்கெல்லாம் யாருமே விசுவாசிகள் கிடையாது, கர்த்தரை நம்பினவங்க கிடையாது. இவங்களுக்கும் கர்த்தர் தான் சொப்பனம் கொடுத்தார், ஆனால் இவர்கள் யாருக்குமே அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ கர்த்தர் கொடுக்கிற சொப்பனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் விளங்கும். மற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் அது சொப்பனமாக தான் தெரியுமே தவிர அதன் அர்த்தத்தை அவங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. இது ஒரு வகை. அதனால் இப்படி சொப்பனங்களிலே பல வகை இருக்கிறது என்று சொல்லி போன வாரத்தில் அதன் காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். இப்பொழுது தானியேல் நேபுகாத் நேச்சாருக்கு வந்ததான சொப்பனத்திற்கு அவனுக்கு சொப்பனத்தையும் மறந்து விடுகிறான், அதன் அர்த்தமும் அவனுக்கு தெரியல. சொப்பனமே போயிடுச்சு, அப்புறம் அர்த்தத்துக்கு எங்கே போகிறது? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தன் தேசத்திலே தனக்கு உதவியாய் வைத்திருக்கிற கல்தையர்கள், குறி சொல்லுகிறவர்கள், ஜோசியக்காரர்கள், இப்படிப்பட்டவங்களை எல்லாத்தையும் வைத்து இவன் ஆட்சி செய்துட்ருக்கிறான். அவர்களை கூப்பிட்டு விசாரித்து பார்க்குறான், ஆனால் அவர்கள் யாராலும் சொல்ல முடியவில்லை. கடைசியிலே இதெல்லாம் நான் போன மாதிரி சொன்னது, கடைசியிலே அவன் இந்த ஞானிகள் எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்டத்தை கொண்டு வர இந்த காரியம் தானியேலுக்கு அறிவிக்கப்பட்டு தானியேல் உடனே அதை குறித்து தவணை கேட்டு அன்றைக்கு ராத்திரி வேளையிலே அவனும் அவருடைய மூன்று தோழர்களாக இருக்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு சேர்ந்து அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறாங்க. இது கர்த்தர் கொடுத்த சொப்பனமாக இருந்தபடியினால் நேபுகாத்நேச்சாருக்கு என்ன சொப்பனம் வந்ததோ அதே சொப்பனம் அன்றைக்கு ராத்திரி வேளையிலே தானியேலுக்கு வருகிறது, கூடவே அர்த்தமும் சேர்த்து வருகிறது. இந்த காரியம் நடந்தவுடனே அவன் ஆண்டவரை சோத்தரிக்கிறான். அதுக்கு பிறகு நடக்கிற காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:20 வாசிக்கலாம்.
பின்பு தானியேல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்.
ஞானிகளுக்கு ஞானத்தையும்
அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர்
அறிவார்.
வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான்.
போதும், உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சொப்பனத்தை பெறும் பொழுது இது அவனுடைய வாழ்க்கை முறை, அதையே நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஏதோ இந்த புத்தகத்தை வெறும் தீர்க்க தரிசனத்தின் கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்க போறதில்லை. ஒரு பக்கம் தீர்க்க தரிசன கண்ணோட்டத்திலையும் நம்ம பார்ப்போம். இனி வருகிற காலத்திலே வருகிற வாரங்களில் அதை நம்ம பார்ப்போம். ஆனால் அதே நேரத்தில் நடைமுறை வாழ்க்கைக்குரிய காரியத்தையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் தீர்க்க தரிசனமாக மட்டுமல்ல, இந்த தானியனுடைய வாழ்க்கையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய ஊழியத்தை மட்டுமல்ல வாழ்க்கையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த வாழ்க்கை நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். ஏற்கனவே தானியலுடைய குறித்து நம்ம பார்த்த விஷயத்தில் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பிரதிஷ்டை வாழ்க்கை என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதை வந்து உங்களுக்கு ஒரு 2 வாரம் சொன்னேன். அவனுடைய பிரதிஷ்டை வாழ்க்கை எந்த அளவுக்கு அவனுக்கு கனத்தை மகிமை கொடுத்தது, எவ்வளவு தூரம் அவனுக்குள் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தது, அந்த பிரதிஷ்டை வாழ்க்கையின் மூலமாகத்தான் மறை பொருட்களை அறியக்கூடிய ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் அப்படின்னு அந்த வாழ்க்கையை பார்த்தோம். இப்போ அடுத்தது இந்த வேத பகுதியில் பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தின உடனே அவன் தேவனாகிய கர்த்தருக்கே சகல கனத்தையும் மகிமையும் செலுத்தி ஆண்டவரை போற்றி புகழுகிறதை பார்க்கிறோம். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து சில பரிசுத்தவான்களிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். வேதத்திலே நல்ல பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல நல்ல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நமக்கு வந்து ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனால் அதே நேரத்தில் சில நல்ல தெய்வ மனுஷங்களிடத்திலிருந்து நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை குறித்து எந்த குற்றச்சாட்டும் வேதத்தில் எழுதப்படவில்லை. புரிதலாம், இவங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டும் பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி காலையில் ஆபிரகாமை பார்த்தோம், எக்கச்சக்கமான குற்றச்சாட்டையும் நம்ம மேக்சிமம் குற்றச்சாட்டை மட்டுமே பார்த்தோம். அவனை குறித்து எவ்வளவு தூரம் ஆபிரகாம் ஒரு அவிஸ்வாசின்னு பார்த்தோம். 99 வயசு வரைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. 99 வயசு வரைக்கும் அவன் முழு அவிஸ்வாசி. அப்போது அதுபோல் வந்து நம்ம வந்து வேதத்தை நம்ம ஆழமாய் கவனித்து பார்த்தால் 2 காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியலுடைய வாழ்க்கையில் வேதத்திலே ஒரு குற்றச்சாட்டு கூட அவனை குறித்து சொல்லப்படவில்லை. இதில் 12 அதிகாரங்கள் தானியலை குறித்து இருக்கிறது. இந்த 12 அதிகாரத்தை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலையும் தானியலை குறித்து ஒரு குற்றச்சாட்டும் அவனுடைய வாழ்க்கையிலே குறைவாக ஒரு காரியமும் சொல்லப்படவில்லை. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல். யோசேப்பை பற்றி குற்றச்சாட்டு இருக்கிறது, மோசேயை பற்றி இருக்கிறது, எலியாவை பற்றி இருக்கிறது. இப்படி பெரிய பெரிய தேவ மனுஷர்களை பற்றியெல்லாம் நிறைய குற்றச்சாட்டு பைபிள் இருக்குது. அவங்களுடைய குறைவுகள் இருக்கிறது, அவங்க சோர்வு, அவங்களுடைய அவிஸ்வாசம், இப்படியெல்லாம் பல குறைவுகள் இருக்குது. ஆனால் தானியேலுக்கு பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு கூட அவனை குறித்து வேதத்தில் சொல்லப்படவில்லை. அப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு மனுஷன், அவனை குறித்து சொல்வதற்கு நெகட்டிவான விஷயம் எதுவுமே இல்லை லைஃப்பில். அப்படி ஒரு சிறந்த ஒரு தெய்வ மனுஷன். இவனுடைய வாழ்க்கையின் ஸ்பெஷல் இதில் வந்து, இதில் நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில் நெகட்டிவ் விஷயமே கிடையாது, எல்லாமே நமக்கு பிரயோஜனமான விஷயம் நிறையா இருக்குது. ஏற்கனவே அவனுடைய பிரதிஷ்டை வாழ்க்கையை பார்த்தோம். ரெண்டாவது, இன்றைக்கி நான் இதில் இந்த வேத பகுதி வாசித்ததுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது, அல்லது நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, அந்த காரியத்தை குறித்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறதிலே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம வந்து பல நேரத்தில் நம்ம செய்கிற தவறுகள் என்னென்னா, நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பிரச்சனை சால்வாகம் இருக்குது, ஒரு போராட்டம் இருக்கிறதுன்னா நம்ம அதற்காக நம்ம பிரயாசப்பட்டு பாரப்பட்டு ஜெபிப்போம். அதற்காக முயற்சி எடுத்து எப்படியாகிலும் ஜெபித்து இதிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி நம்ம முயற்சி செய்வோம். இதற்கு நம்ம எல்லா முயற்சி செய்து மட்டுமல்ல மற்றவங்களுடைய ஜெப உதவியை நாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் காரியம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த முயற்சியெல்லாம் அப்படியே விட்டுருவோம். காரியம் நடக்கிற வரைக்கும் போராடி ஜெபிக்கிறது, ஆண்டவரே இது எப்படியாவது இந்த பிரச்சனை மாற்றுங்க, ஜெபிக்கணும், என்னென்னமோ பண்ணி உபவாசம் பண்ணுறது, மற்றவங்கள்ட்ட ஜெபிக்க சொல்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு காரியம் நமக்கு சாதகமாய் சால்வ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு ஆண்டவரை கண்டுகொள்வதே இல்லை. இது நம்ம செய்கிற பெரும்பாலானவர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு. காரியம் முடிஞ்சோன்னா ஆண்டவரை மறந்துடுறது, இது ரொம்ப ஒரு தவறான ஒரு காரியம். ஆனால் தானியேலுன்றதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தை கொடுக்கும் பொழுது, அதன் அர்த்தத்தையும் கொடுக்கும்போது, அவன் செய்த முதல் காரியம் எடுத்துகிட்டு நேராக நேபுகாத்து நேச்சர்ட்ட ஓடலை. இல்லை சாதாரணமாக இப்போ இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தால் என்ன செய்திருப்பான், உடனே தூக்கிட்டு நேபுகாத்து நேச்சர்ட்ட போய் எனக்கு அர்த்தம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே போய் ராஜா கும்முனால் நின்றுப்போம். ஆனால் இவன் நேரம் என்ன செய்யலை, எடுத்துகிட்டு ராஜா கும்முனால் போய் நிற்கலை, மனுஷருக்கு முன்னால் போய் நிற்கலை. அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கொடுத்த தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாகவே தொடர்ந்து அவன் நின்று கொண்டிருக்கிறான். காரியம் நடந்துருச்சு, ஜபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஆனால் ஜபத்துக்கு பதில் கிடைத்தாலும் கூட அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு மகிமை செலுத்துகிற விஷயத்தில் அவன் கவனம் உள்ளவனாக இருந்தான். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில். இது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இது கர்த்தருக்கு பிரியமான காரியம். என்றைக்குமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அதற்குரிய ஒரு நன்றி உணர்ச்சியை கர்த்தர் என்றைக்குமே எதிர்பார்க்கிறார். இந்த நன்றி உணர்ச்சி நம்மகிட்ட இருக்கும்போது தான் அடுத்த காரியத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அது நம்மை வழி நடத்துமே தவிர, ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் விட்டுவிட்டால் அடுத்த காரியம் வரும்போது அப்போ தான் நமக்கு வந்து பிரச்சனை நிற்கும். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு பாருங்கள், ஒரு காரியத்தை நம்மளே ஒரு நபருக்கு நம்ம வந்து எத்தனையோ உதவி செய்யலாம், அந்த உதவி வாங்குற வரைக்கும் நம்மகிட்ட இருந்துட்டு உதவி முடிஞ்ச உடனே டக்குன்னு நம்மளை மறந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்காம வேறு பக்கம் போயிடுறாங்கன்னா நம்ம விட்டுருவோம், சரி போட்டோம் எப்படின்னு. ஆனால் அடுத்த முறை ஒரு தேவைன்னு வரும்போது அப்போ நமக்கு ஞாபகம் வரும், இவன் தேவைனா மட்டும் வருவான், அதுக்கு பிறகு திரும்பி கூட பார்க்க மாட்டான். நமக்கு அவங்க நபர் மேலே நமக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் வரும் இல்லையா, தேவைனா மட்டும் வந்துட்டு வந்துட்டு போவான், தேவை இல்லைன்னா முடிஞ்சு போச்சு நம்மளை கண்டுக்கவே மாட்டான். இந்த ஒரு எண்ணம் நமக்கே வரும். இதுதான் ஆண்டவருக்கு கூட வரும், தேவைனா வருவான், ஒரு பிரச்சனைனா வருவான், ஒரு காரியம் நடக்கணும்னா வருவான், காரியம் முடிஞ்சவொடனே நம்மளை கைவிட்டுட்டு ஓடி போயிடுவோம், நம்மளை பற்றி நினைக்கவே மாட்டான், நம் நன்றி கெட்டவன் என்று சொல்லி ஒரு உணர்வு வரும். நமக்கும் எப்படி தானே தோணுது, நன்றி கெட்டவனாக இருக்கிறானேன்னு. இதே காரியத்தை தான் ஆண்டவரை நினைப்பார், நன்றி கெட்டவனாக நம்மளை பார்ப்பார். அப்படி நம்ம ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு ஜபத்திற்கு பதில் கொடுக்கும் பொழுது, ஒரு காரியத்தை நமக்கு சால்வ் பண்ணும்போது, நீங்கள் அதற்கு முன்னதாக எவ்வளவு பிரயாசம் எடுத்து நம்ம ஜபித்தோமோ அதே அளவுக்கு அதற்கு பின்பும் நாம் நன்றி செலுத்துகிறதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறார், நீ ஒரு தேவைக்கு ஒரு மீட்டிங் நடக்க ஆசீர்வாதத்துக்கு நீ ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சீன்னா அது சுகம், அந்த காரியம் நடந்த பிறகு அதே போல் ஒரு நாள் நீ உபவாசம் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கணுன்றார். நம்ம அதை நம்ம செய்கிறதில்லை இல்லையா. தேவைக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணுறோம், ரெண்டு நாள் உபவாசம் பண்ணுற காரியம் நடக்குது, நடந்த பிறகு அதே மாதிரி ரெண்டு நாள் உபவாசம் பண்ணி மூணு நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறோமா, யாரும் பண்ணுறது கிடையாது. காரியம் நடக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய காலை பிடிக்கிறோம், ஆனால் காரியம் முடிஞ்ச பிறகு ரெண்டு வார்த்தை ஆண்டவரே உமக்கு சோத்திரம், நன்றி ஆண்டவரே இந்த காரியத்தை செஞ்சு கொடுத்தீங்க, ஒரு நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடுறது. மிஞ்சி போனால் வந்து ஒரு சாட்சி சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு இதை செஞ்சான்னு சொல்லிட்டு போயிடுறது. இதுல என்ன காரியம் இருக்கிறது? ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ உன் தேவைக்கு நீ இவ்வளவு தூரம் எனக்கு முன்னால் வந்து நின்ன, ஆனால் உன் தேவையை நான் சந்திச்சு உன்னை ஆசீர்வதிச்ச பிறகு நன்றி சொல்றதுக்கு உனக்கு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேல உனக்கு கிடைக்கலையான்னு கர்த்தர் நிச்சயமா நம்மளை எதிர்பார்ப்பார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இதுதான். இதற்கு உங்களுக்கு வேதத்திலிருந்து இன்னொரு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன், பைபிளிக்கலாக உங்களுக்கு சில காரியத்தை காட்டுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:17-19 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:17-19.
அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் பத்து பேர் அல்லவா, மற்ற ஒன்பது பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய
மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி
அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார்.
இங்கே பார்க்கும்பொழுது இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு நாள் 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறார்கள். வந்த அத்தனை பேரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்களுடைய ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள். சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் 10 பேரும் புறப்பட்டு போகிறாங்க, விசுவாசத்தோடு போகிறாங்க. போகிற வழியிலேயே 10 பேரும் சுகம் அடைந்து விடுகிறார்கள். சுகமடைந்த உடனே 9 பேர் ஆண்டவர் சொன்னது போலவே ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்கிறதற்கு போயிட்டாங்க. ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அவனை பார்த்து தான் ஆண்டவர் இந்த கேள்வி கேட்கிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே. ஏமாற்றத்தோடு இந்த கேள்வியை அவன்கிட்ட வைக்கிறார். அவருக்கு ஒரு ஏமாற்றம், 9 பேர் நன்றி கெட்டவர்களாக போயிட்டாங்களேன்னு சொல்லி அவருக்கு ஏமாற்றம், மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்டுட்டார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? நாம் நன்றி மறக்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம் காரியத்தை குறித்து ஏமாற்றம் அடைகிறார். நம்ம வந்து ஸ்தோத்தரிக்கிறோன்னு எதிர்பார்க்குறார், அப்படி நம்ம செய்ய மறக்கும் பொழுது தவறும் பொழுது நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஏமாற்றம் உண்டாகிறது. எத்தனை முறை நம்ம இது மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், பல நேரத்தில் ஆண்டவருக்கு ஏமாற்றத்தை நாம் உண்டு பண்ணி விடுகிறோம். அப்படி நம்ம ஒருபோதும் இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு செய்கிற எல்லா உபகாரங்களுக்காக நாம் என்னத்தை செலுத்துவோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் தானியேலுக்குள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு வாசிக்கலாம், 24 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகியனிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும்
என்னை
ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய், சிறைப்பட்டு வந்த யூதேய தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். ராஜா பெல்தேஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜசமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க
ஞானிகளாலும்
ஜோஷியராலும்
சாஸ்திரிகளாலும்
குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால்
சரி போதும், அது அப்புறம் பார்க்கலாம். இப்பொழுது இவனுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவன் உடனே அந்த தலைவனாய் இருக்கிற ஆரியோகு அவனிடத்திலே தானியேல் போறான். அவன்தான் இந்த ஞானிகளை கொலை செய்வதற்கு கட்டளை பெற்றவன். அந்த தலைவனாகிய இந்த ஆரியோகுவினிடத்திலே தானியேல் போய் பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டான். இது தானியேல்கிட்ட இருக்கிற அடுத்த ஸ்பெஷல் குவாலிட்டி. தானியேல் ஆண்டவருக்காக வாழ்கிறவன், ஆண்டவருடைய வழிகளில் இருக்கிறவன். ஆனா இந்த ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்கள் உண்மையான ஞானிகள் கிடையாது. ஆனா இவங்கெல்லாம் யாரு? கல்தையர்கள், குறி சொல்லுகிறவர்கள், ஜோசியக்காரர்கள், இப்படிப்பட்டதான நபர்கள் தான் இவங்க. இவங்க தான் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் கொல்லப்படுகிறதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் தானியர் என்ன செய்கிறான்? அவர்களை கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆரியோகனிடத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணுறான். தன்னை மாத்திரம் காப்பாற்றி கொள்ள தானியல் நினைக்காமல் அந்த தேசத்தில் இருக்கிற அந்த குறி சொல்லுகிறவர்கள், சாஸ்திரிகள் மற்றும் சூனியம் பண்ணுகிறவர்கள், பில்லி சூனியம் பண்ணுகிறவர்கள், மந்திரவாதிகள், கல்தையர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய மரணத்தையும் தானியல் தடுக்கிறதை நம்ம பார்க்குறோம். இது வந்து தானியல் இருக்கிற அடுத்த ஸ்பெஷல் குவாலிட்டி. இதெல்லாம் தான் தானியலை வந்து ஒரு பெர்ஃபெக்டான மனுஷனாக கொண்டு வருது. இவர்கள் பிசாசை வணங்குகிறவர்கள் தான், ஆனாலும் கூட அவர்கள் கொல்லப்படுகிறதை தானியல் வேடிக்கை பார்க்கல. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இது வந்து இந்த கடைசி காலத்தில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஸ்பிரிட், இது இந்த ஒரு சுபாவம், இந்த இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், இப்படிப்பட்ட ஒரு நம்ம ஆவிக்குரிய தன்மை நமக்கு இருக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நாம் மாத்திரம் தன்னை காப்பாற்றி கொள்கிறதற்கு நினைக்காதபடிக்கு பிசாசை வணங்குகிற ஜனங்களாக இருக்கட்டும், அவர்களும் காப்பாற்றப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வருவதற்கு நம்ம பிரயாசம் எடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நீ யோசிச்சு பாருங்க, இவர்கள் தானியல் மாத்திரம் பேசாமல் இருந்திருந்தான்னா மற்றவர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டிருப்பாங்க. இவன் தன்னை மாத்திரம் காப்பாற்றி கொண்டிருக்க முடியும், ஆனால் தானியல் அதை செய்யலை. இது ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதன் மூலமாய் நிச்சயமாகவே ஒரு பெரிய ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு நடுவிலே வரும். நிச்சயம் சொல்லுகிறேன், இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த குறி சொல்லுகிறவர்கள், இந்த சாஸ்திரிகள், இந்த சூனியம் பண்ணுகிறவர்கள் அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் பைபிள் எழுதலை. திரும்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். நான் இன்னொரு சம்பவத்தை வச்சு சொல்கிறேன். நான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16 படிக்க வேண்டாம், படிக்க வேண்டாம். 22 வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கொண்டு போய் போடப்படுகிறாங்க பிலிப்பி பட்டணத்தில். அந்த பிலிப்பி பட்டணத்தில் சிறைச்சாலையில் போடும் பொழுது நடுராத்தினால் அநேக அடிகள் அடித்து காயப்படுத்தி அந்த சிறைச்சாலைக்காரன் இவர்களை துன்பப்படுத்தி கடைசியிலே தொழுமரத்தில் அவனுடைய கால்களை கட்டி போட்டு அவர்களை வைத்து விடுகிறார்கள். இவங்க செஞ்சது என்ன? ஒரு பிசாசு துரத்துனாங்க, அவ்வளவுதான். இதற்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி தேவனாகிய கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். காவலில் இருக்கிற கைதிகள் எல்லாரும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று தேவ வல்லமை அந்த சிறைச்சாலையில் இறங்கி வருகிறது. இறங்கி வந்து சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசையத்தக்கதாக பூமி மிகவும் அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது, கட்டுகள் எல்லாம் கலந்து போயிற்று. அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலை வரும் பொழுது சிறைச்சாலைக்காரன் எல்லா கைதிகளும் தப்பி ஓடி இருப்பார்கள் என்று நினைத்து அவன் பட்டயத்தை உருவி தன்னைத்தானே கொலை செய்து கொள்ள நினைச்சான். அப்ப பவுல் சொல்றான், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம். பவுல் மாத்திரம் அந்த வார்த்தையை சொல்லாது இருந்தா அவங்க ஒரு தற்கொலை நடந்திருக்கும். பவுல் அந்த வார்த்தையை சொல்லி அவனை தடுக்கலன்னா அந்த இடத்துல அவன் பட்டயத்தை உருவிட்டான், தற்கொலை செய்து மடிந்திருப்பான், ஒரு மரணம் சம்பவித்திருக்கும், அந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிருக்கும். ஆனால் பவுல் இவன் தானே நம்மளை அடித்தான், சாகட்டும் அப்படின்னு விடலை. இவன் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்ம அடித்து நம்மை காவலில் போட்டு வச்சான், இவன் தற்கொலை பண்ணி சாகட்டும், இவனுடைய காரியம் இவனுக்கே ரிவர்ஸ் திரும்பிடுச்சு, இவன் செஞ்சு என்னை அடித்தான்ல, இவனுக்கு கர்த்தர் இவனை சாக வச்சிட்டார் என்று சொல்லி அவன் சந்தோஷப்படலை, தடுத்து நிறுத்திட்டான். தடுத்து நிறுத்தி கொஞ்ச நேரம் ஆகுது, ஓடி வந்து பார்க்குறான், இவனுடைய காயங்களை கடைசியிலே அவனே கழுவுறான், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான், இவன் சொல்கிற சுவிசேஷத்தை கேட்குறான். அவனும் அவன் வீட்டார் அனைவரும் அன்றைக்கு ராத்திரி வேளையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? அவன் சாகாதபடி பவுல் அந்த இடத்துல, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை. அப்போ இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் அந்த கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிற கூட்டம் நாம் ஜெபிக்கும் பொழுது, அவர்கள் நியாயம் தீர்க்கப்படலை, ரட்சிக்கப்படும்படிக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மை கொண்டு கர்த்தர் அவர்களை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இதுதான் தெய்வீக சுபாவம். தானியலுக்குள்ளே இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் பவுலுக்குள்ளே இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கு நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு சுபாவம், ஒரு மேலான சுபாவம். இப்போ இந்த காரியத்தில் இவன் தன்னை மாத்திரம் காப்பாற்றி கொள்ளாமல் அங்கே இருந்த மற்ற ஞானிகளும் சாகாதபடிக்கு அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அதன் பிறகு இந்த தானியல் செய்கிற காரியம், அடுத்தது ஆண்டவரை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது. 27 வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாம். 27
தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக.
தானியேல் இப்ப ராஜ சமூகம் வந்துட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக
ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும்
ஜோசியராலும்
சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும்
கூடாது.
மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல்
உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும்
என்னவென்றால்
ஆரம்பிக்கலாம். அடுத்தது இவர்கிட்ட காணப்படுற அடுத்த ஒரு நல்ல ஒரு ஹேபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாய்ப்பு இப்ப ராஜாவை நேரா போய் பார்க்கிறதான ஒரு வாய்ப்பு இவனுக்கு வந்திருக்குது. நேரா போய் ராஜாவை பார்க்கிறான். இவனிடத்துல சொப்பனம் இருக்கிறது, அதன் அர்த்தமும் இவங்கிட்ட இருக்குது. போய் நின்றுட்டு நேராக தங்கிட்ட இருக்கிறதான சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் எடுத்து அவன் நேராக பேசலை. அங்கே போய் நின்றுட்டு இந்த சாஸ்திரிகள் ஜோசிக்காரர்கள் குறி சொல்லலாம் காப்பாற்றியிருக்கிறான். இப்போ அவர்களுடைய உயிரை காப்பாற்றினாலும் இப்போ ராஜா கிட்ட வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இப்படிப்பட்ட சொப்பனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லுகிறது, ஜோசியராலும் ஞானிகளாலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாதுன்ட்டான். அந்த சந்தர்ப்பத்தை சரியாய் பயன்படுத்தி சுவிசேஷத்தை கொண்டு வராம். நீர் இப்படிப்பட்ட 4 கூட்டத்தை கூட வச்சிட்டுருக்கிறீங்க. ஜோசியரை வச்சிருக்கிறீங்க, குறி சொல்லுகிறவர்கள் வச்சிருக்கிறீங்க, ஞானிகளை வச்சிட்டுருக்கிறீங்க, கல்தையரை வச்சிட்டுருக்கிறீங்க. இவங்களுடைய ஆலோசனையின்படி ஆட்சி நடத்திட்டுருக்கிறீங்க. ஆனால் இவர்களால் ஒரு காரியத்தையும் சொல்ல முடியாது என்று தெளிவாய் முதல்ல சொல்கிறான். சொல்லி இது யாரால் சொல்ல முடியும்? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் இதன் காரியத்தை சொல்ல முடியுமே தவிர, இவர்கள் நீர் நம்புகிறதான இந்த நபர்கள் யாருமே உனக்கு சொல்ல முடியாது என்பதையும் தெளிவாக சொல்கிறான். அதாவது இவனுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்த அவன் தவறவில்லை. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ராஜாவுடைய தவறான நடவடிக்கைகளை சுட்டி காட்டாமல் அவன் விடவில்லை. ராஜாவுடைய தவறான நடவடிக்கை யாரை நம்பி ஊழிய செய்கிறான், யாரை நம்பி ஆட்சி செய்கிறான், குறி சொல்லுகிறவர்கள் ஜோசியர்கள் ஞானிகள் கல்தையர்கள் இவங்களை நம்பி தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். இன்றைக்கு இருக்கிறவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க, அன்னைக்கு இருந்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான் ஆட்சி செய்து கொண்டிருந்ததான அந்த ராஜாவுடைய போக்கு தவறு என்பதை ஸ்பாட்டில் அங்கே சுட்டி காட்டினா. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி ராஜாவுடைய தவறை சுட்டி காட்டினான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் இந்த சொப்பனங்களுக்கான அர்த்தத்தையும் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியும் என்று ஆண்டவரை குறித்த ஒரு நற்செய்தி சுவிசேஷத்தை, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை அவன் தெரியப்படுத்த அவன் தவறவில்லை, தயங்கவில்லை, வெட்கப்படவே இல்லை. சந்தர்ப்பத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டான். இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கும் பொழுது தவறான போக்கிலே போகிறவருடைய தவறுகளை சுட்டி காட்டவும் அவர்களுக்கு சரியான பாதையை காட்டவும் நம்ம என்றைக்குமே கவனமாக இருக்கணும். வாய்ப்புகள் எப்பவுமே எல்லா நேரத்திலையும் வராது. நமக்கு ஒரு வாய்ப்பு ஒரு இடத்துல ஒரு நபர்கிட்ட பேசுறதுக்கு கிடைக்குமானால் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நம்ம பேசும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல ஆண்டவர் கிரியைகளை நடப்பிக்கிறார். அதுதான் நடக்குது. சரி, இப்போ வந்து அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான், ராஜாவுடைய தவறான போக்கையும் சுட்டி காட்டிவிட்டான். இப்போ தான் நம்ம சொப்பனத்துக்குள்ளே போக போகிறோம். வாசிக்கலாம்.
ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள்
உமக்குள் எழும்பிற்று
அப்பொழுது மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார் உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினால் அல்ல அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும்
உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை செயல்களை நீர் அறியவும்
இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது.
இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது.
ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர்.
ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர்.
அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது.
மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது.
அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும்,
அந்த சிலையின் தலை பசும்பொன்னும்,
அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும்,
அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும்,
அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும்,
அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும்,
அதன் கால்கள் இரும்பும்,
அதன் கால்கள் இரும்பும்,
அதன் பாதங்கள் பாதி இரும்பும்,
அதன் பாதங்கள் பாதி இரும்பும்,
பாதி களிமண்ணுமாய் இருந்தது.
பாதி களிமண்ணுமாய் இருந்தது.
நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்,
கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்
பெயர்ந்து உருண்டு வந்தது.
பெயர்ந்து உருண்டு வந்தது.
அது அந்த சிலையை,
அது அந்த சிலையை
இரும்பும் களிமண்ணுமாகிய,
இரும்பும் களிமண்ணுமாகிய
அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது.
அவைகளை நொறுக்கி போட்டது.
அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும்,
அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும்,
வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும்,
பொன்னும்
ஏகமாய் நொறுங்குண்டு,
ஏகமாய் நொறுங்குண்டு
கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து,
கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து
பறந்து போகிற பதரை போலாயிற்று.
பறந்து போகிற பதரை போலாயிற்று.
அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி,
அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி
காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று.
பூமியை எல்லாம் நிரப்பிற்று. இப்ப சொப்பனத்தை முதலாவது அவன் தெளிவாக சொல்லுகிறான். இப்ப இதுக்கு பிறகுதான் நம்ம தீர்க்க தரிசனத்தின் காரியங்களை நம்ம கவனிக்க போறோம். இந்த சொப்பனம் என்பது ஒரு நீண்டகால, சொல்ல போனால் இந்த சொப்பனத்தின் காலம் இன்னுமே முடிவடையல. இந்த சொப்பனம் கொடுக்கப்பட்டதான காலம் பார்த்தீங்கன்னா கிமு 539 அந்த காலகட்டத்தில் தான் இந்த சொப்பனம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொப்பனம் கொடுக்கப்பட்டதான அந்த காலம் இன்னைக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த சொப்பனத்தின் முழு காரியம் நிறைவடையவில்லை. இது கிறிஸ்துவின் வருகையோடு தான் இந்த சொப்பனத்தின் காரியங்களுக்கு ஒரு முடிவு வரும். இது வந்து உலக சாம்ராஜ்யங்கள் அத்தனையும் உள்ளடக்கியதான ஒரு சொப்பனம். இந்த சொப்பனத்தை பார்க்கும் பொழுது 5 வகையான காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த 5 வகையான காரியங்களும் இந்த சொப்பனத்தில் இருக்கிறது. இதில் அவர் வந்து சில காரியங்களை மேலோட்டமாக தானியல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதை நான் உங்களுக்கு அதை மேலோட்டமாக மட்டுமல்ல, அதை வந்து நான் ஹிஸ்டாரிக்கலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அதன் அர்த்தத்துக்கு நேராக போவோம். வாசிக்கலாம், 37 வாசிக்கலாம்.
ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும்,
சகல இடங்களில் உள்ள மனுபுத்திரரையும்,
வெளியின் மிருகங்களையும்,
வெளியின் மிருகங்களையும்,
ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே.
முதல் காரியம், பொன்னாலான அந்த தலை நீரே.
உமக்கு பிறகு,
உமக்கு பிறகு
உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும்.
உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் எழும்பும்.
பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும்.
பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும்.
வெண்கலமான 3 ராஜ்யம் ஒன்று எழும்பும்.
வெண்கலமான 3 ராஜ்யம் ஒன்று எழும்பும்.
4 ராஜ்யம்,
4 ராஜ்யம்
இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளையெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும்.
அவைகளையெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும்.
பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும்,
பாதி குயவனின் களிமண்ணும்
பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே,
நீர் கண்டபடியே
இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும்.
இரும்பினுடைய உறுதி கொஞ்சம் அதிலே இருக்கும்.
கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால்,
கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால்,
அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும் நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகா தேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்றான்
இப்பொழுது அதன் மறைபொருளை தானியேல் அப்படியே விவரித்து சொல்லிவிட்டான். ஆனால் இன்னும் மறைப்பொருள் தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, இந்த சொப்பனத்திலே காணப்படுகிற, இந்த சிலையிலே காணப்படுகிற இந்த ஐந்து நிலைகளில் முதலாம் நிலையில தான் இப்போ தானியேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முதல் ஸ்டேஜ், அதாவது பொன்னினாலான தலை நீரேங்கிறான். நேபுகாத்நேச்சாருடைய ஆட்சி, பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் பொற்காலம், அதான் தங்கத்தினாலான தலை. அது வந்து அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் நிறைந்தது. பாபிலோனிய ஐஸ்வர்யம் என்பது அவ்வளவு பெரியது, பொன்னாலான தலை. அதனால தான் அந்த ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன் என்று சொல்லி அவனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்கும்போது உலக அளவிலே இன்றளவும் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிற அளவுக்கு அவனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. நேபுகாத்நேச்சார் யோசிச்சு பாருங்க, கிமு 539 அந்த காலத்தில் ஆட்சி செய்த நேபுகாத்நேச்சாருடைய காலத்தின் அந்த கட்டுமான தொழில் இன்றைக்கு கூட இல்லை. அது இன்றளவும் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறதுனா எந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருந்திருக்கிறது. அதுதான் பொன்னாலான தலை. இந்த பொன்னாலான தலை, இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளி அதை விட சற்று குறைந்த எல்லையில் வருகிறது. இது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை இது குறிக்கும். இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் என்பது தானியேல் 70 வருஷம் அந்த தேசத்திலே பாபிலோனிலே சிறையில் இருப்பார், சிறையிருப்பில் இருப்பார். இந்த சிறையிருப்பில் இருக்கிறதான அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் பெருமை அடைந்து அவனுடைய ஆட்சி காலம் முடிவடையும். ஆட்சி காலம் முடிவடைந்த பின்பு தானியேல் அங்கே பதவியில் தான் இருப்பார். ஆனால் நேபுகாத்நேச்சாருடைய பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு ஏற்பட்டு அது 70 ஆண்டுகளிலே. அடுத்தது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள் வரும். பெல்சாத்சார் ஆட்சிக்கு வருவான். நேபுகாத்நேச்சாருடைய மகனாகிய பெல்சாத்சார் ஆட்சிக்கு வருவான். பெல்சாத்சாருடைய காலத்தில் அவன் இன்னும் அதிகமாய் அவன் தன்னை உயர்த்த நினைக்கும் பொழுது அவனுடைய காரியத்தை கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். அவன் தேவாலயத்தின் பொருட்களை எல்லாம் அவமதிப்பான். இப்படி போகும்போது அவன் கொலை செய்யப்படுவதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். அடுத்தது தரியு 3வது ராஜாதத்தில் எழும்புவான். இவன் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்தவன், மேதியனாகிய தரியு. இந்த தரியுடைய காரியம் வந்து 2வது சாம்ராஜ்யம் இந்த இடத்துல வரும். பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு அடுத்தது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அதில் தரியு வருவான். அப்பவும் தானியேல் அங்கே இருப்பான். அதுக்கு அடுத்ததாய் பார்க்கும்பொழுது கோரேஸ் என்கிற ராஜா எழும்புவான். அதாவது தானியேல் அங்கே இருந்த அந்த 70 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4 ராஜாக்கள் வந்துடுறாங்க. நேபுகாத்நேச்சார், பெல்சாத்சார், தரியு, கோரேஸ், நான்கு ராஜாக்கள் அந்த 70 வருஷத்தில் இருக்கிறாங்க. ராஜ்யங்கள் மாறுகிறது, புரியுதுங்களா? ராஜ்யங்கள் மாறுகிறது, அரசாட்சி மாறுகிறது, ராஜாக்கள் மாறுகிறார்கள். ஆனால் தேவனுடைய மனுஷர்களோ தொடர்ந்து நிலைச்சிருக்கிறாங்க. அதுதான் ஸ்பெஷல். அப்போ இதுல என்ன தெரியுது பாருங்க, தானியேலை மட்டும் யாரால் அசைக்க முடியல அந்த 70 வருஷத்தில்? நேபுகாத்நேச்சார் விடுதுட்டான், பெல்சாசார் விடுதுட்டான், தரியு விடுதுட்டான், கோரேஸ் வந்துட்டான். ஆட்சிகள் மாறுகிறது, சாம்ராஜ்யங்கள் மாறுகிறது, ராஜாக்கள் மாறுகிறது, தேவ மனுஷன் மட்டும் மாறவே இல்லை. அவனை மட்டும் யாரும் அசைக்க முடியல. இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நபருக்கு ஆண்டவர் கொடுக்கிற அங்கீகாரம் என்பது இதுதான். அவங்களை யாராலும் அசைக்க முடியாது. ஒருவன் கர்த்தருடைய பட்சத்தில் கர்த்தருக்காய் நிற்கிறான் என்றால் அவனை அசைக்க எந்த சாம்ராஜ்யத்தினாலும் முடியாது. நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு அவனை அசைச்சிருக்கலாம், அடுத்து வந்ததானே பெல்சாத்சார் தானியலை தூக்கி எறிஞ்சிருக்கலாம், தூக்கி எறிய முடியல. அவன் சரியானவன் கிடையாது, ஆனாலும் கூட தானியல் மேல் அவனால் கை வைக்க முடியல. அடுத்து வந்த தரியு நல்ல மனுஷன், அவன் தானியலை புரிந்து கொள்ளுகிறான், தானியலோடு சிநேகமாக இருக்கிறான். அவனுடைய காலத்தில் தான் தானியல் கொண்டு போய் சிங்கக்கபியில் போடப்படுகிறான். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று சொல்லி அவன் தானியல் இடத்துல பட்சமாய் பேசுகிறான். அவன் தரியு வந்து ஆவிக்குரிய காரியங்களை மதிக்கிறவன். அப்படிப்பட்டவன் தானியலை சிநேகிக்கிறான், அவனுக்கு உதவியாக இருக்கிறான், சாம்ராஜ்யத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் தானியலை கொண்டு வந்து உயர்த்தி வைக்கிறான். இதெல்லாம் தரியுவின் காலத்தில் நடக்கிறது. அதுக்கடுத்த கோரேசும் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை ஏற்படுத்தி இந்த சிறையிருப்பிலிருந்து அவங்க வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த கோரேசின் காலத்தில் தான் கர்த்தர் செய்ய வைத்து கர்த்தர் அவர்களை சிறையிருப்பிலிருந்து 70 வருஷம் முடிவடைகிறது, கர்த்தர் கொண்டு வரார். இது எல்லாமே தேவ திட்டத்தில் தான் இந்த காரியங்கள் நடக்கிறது. இதில் பார்க்கும் பொழுது முதல் சாம்ராஜ்யம் சொன்னேன், தங்கத்தலை என்பது பாபிலோனிய சாம்ராஜ்யம். ரெண்டாவது பார்க்கும் பொழுது வெள்ளியினால் உண்டானதான ஒரு மார்பும் பொய்யமும், இது பார்க்கும் பொழுது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், வெள்ளியும் வெள்ளியினால் ஆனதான காரியம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அடுத்தது பார்க்கும் பொழுது மூன்றாவது வெண்கலத்தினால் ஆனதான வயிறு, வயிற்று பகுதி வெண்கலத்தினால் ஆனது. வெண்கலம் என்பது ஒரு உறுதியான ஒரு உலோகம், ரொம்ப ஸ்ட்ராங்கானது. வெண்கலத்தில் செல செய்கிறோன்ற வெண்கலம் என்பது உறுதியான ஒரு சாம்ராஜ்யம். இந்த வெண்கலம் என்பது எதை குறிக்கிறது என்றால் அதற்கு பிறகு வருகிற கிரேக்க சாம்ராஜ்யம், புரியுதுல, கிரேக்க சாம்ராஜ்யம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரும்பும் களிமண்ணுமான ஒரு சாம்ராஜ்யங்கள், இது பிரிந்த சாம்ராஜ்யங்கள். அதற்கு பிறகு நிலையற்ற ஒரு ஆட்சியை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்து பிறந்து ஊழியம் செய்த காலத்திலே காணப்பட்டதான ரோம சாம்ராஜ்யம், இது ஐந்தாவது சாம்ராஜ்யம். இதனுடைய வருஷங்களை நான் சொல்லுகிறேன். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் பார்க்கும் பொழுது 605 வருஷத்திலிருந்து 539 வருஷம் வரைக்கும் இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யங்கள் இருந்திருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளியினால் ஆனதான இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள், இது 539 331 வரைக்கும் இது இருந்திருக்கிறது. அதன் பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம் பார்த்தீங்கன்னா 331 168 கிமு அது வரைக்கும் இருந்திருக்கிறது. அதுக்கு பிறகுதான் இந்த பிரிந்த சாம்ராஜ்யமாய் இருக்கிறதான காரியங்கள் கிபி 476 இவர்கள் இருக்கிறாங்க. பின்பு இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே காணப்பட்டதான இந்த சாம்ராஜ்யம் கிமு 168 கிபி 44 வரைக்கும் இந்த ரோம சாம்ராஜ்யம் இருந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்ராஜ்யங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. இந்த சாம்ராஜ்யங்களில் மாறினதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் வந்து இதில் யார் யாருங்கிறத நமக்கு தெரியணும். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் யாருன்னு நான் உங்களுக்கு சொன்னேன், நேபுகாத்நேச்சார், அதற்கடுத்து வந்ததான பெல்சாத்சார், இவங்க ரெண்டு பேர் பாபிலோனிய சாம்ராஜ்யம். அதுக்கு பிறகு வந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா தரியு, அதன் பிறகு அதில் இருக்கிறதான கோரேஸ் இவங்கெல்லாம். அதுக்கு பிறகு வருகிறது வெண்கலம் என்கிறது கிரேக்க சாம்ராஜ்யம், அதுதான் அலெக்சாண்டர், நம்ம பாடத்தில் படித்ததானே அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்லுகிற அலெக்சாண்டர், அவனுடைய சாம்ராஜ்யம். அந்த அலெக்சாண்டர் அது வந்து அவ்வளோ உறுதியாக இருந்து உலகத்தின் பெரும்பகுதியை அவர்கள் ஆக்கிரமித்தார்கள். அலெக்சாண்டர் 33 வயதுக்குள்ளேயே உலகத்தின் பெரும்பாலான பகுதியை தன் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டான். ஆனால் அவ்வளவு தூரம் அவன் எல்லாத்தையும் அவன் பிடித்தாலும் அகால மரம் அவனுடைய வாழ்க்கையில் திடீரென்று அவன் வியாதிப்பட்டு, கண்டுபிடிக்க முடியாத வியாதிப்பட்டு அவன் வாழ்க்கை சடுதியிலே முடிவடைகிறது. அவ்வளவு தூரம் அவனை ஒரு வல்லமையாய் வந்தான். இவனா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டவர்கள், அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்லுகிற அந்த அலெக்சாண்டர்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட சாம்ராஜ்யங்களுக்குரிய ஆட்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே வந்த ரோம சாம்ராஜ்யமும் அதே போல ஒரு உறுதியான ஒரு களிமண்ணும், இரும்பை போல ஒரு உறுதியும் களிமண்ணை போல உறுதியற்ற காரியங்களும் இருக்கிறது. இந்த சிலையினுடைய பாதங்கள், பாதத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய விரல்கள் கால் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருக்கிறது. இரும்பையும் களிமண்ணையும் ஒட்ட வைக்க முடியாது, அதை சும்மா செட் பண்ணலாமே தவிர அது உண்மையான உறுதியாய் பிணைந்து இருக்காது. அதே போல இந்த கடைசி காலத்தில் இந்த 10 விரல்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த யூரோப்பியன் யூனியன் எப்படி இந்த ரோம அரசாங்கத்திலிருந்து வெளியே வருகிறதான், ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து வெளிப்படுகிறதான இந்த யூரோப்பியன் யூனியன். இப்போ ரோம சாம்ராஜ்யத்தின் பாருங்க, யூரோப்பியன் யூனியன் ரோமில் தான் அதனுடைய முக்கியமான வாசஸ்தலம் ரோம். புரிதல், அதுதான் யூரோப்புடைய மிக முக்கியமான ஒரு ஸ்தலம் ரோம். அவங்களுடைய காரியங்கள் இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் பேஸ் பண்ணதான கண்ட்ரிஸ் தான், எல்லாமே ரோமன் கேத்தலிக்ஸ் பேஸ் பண்ண ஐக்கியமான தேசங்கள் தான் இந்த 10 தேசங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 தேசங்கள் அதில் ஐக்கியமாக இருக்கிறது. ஆனால் இதில் மிக முக்கியமானது ஒரு 10 பிரதான தேசங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டுவாங்க ஒட்டாமல் இருப்பாங்கன்னு அன்றைக்கே கர்த்தர் தானியல் காலத்தில் சொன்னார். இந்த யூரோப்பியன் யூனியன் உருவாகிறதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேசம் எதுனா இங்கிலாந்து தேசம். இந்த இங்கிலாந்து தேசமே இப்போ அதுலேருந்து பிரிஞ்சிருச்சு, யூரோப்பியன் யூனியன்லேருந்து அவங்களே வெளியில் வந்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒட்டுகிறது போல் இருப்பாங்க, ஒட்டாதது போல் இருப்பாங்க, ஒருத்தரோடு ஒருத்தர் அவர்கள் உண்மையான பிணைப்போடு இருக்க மாட்டாங்கன்னு அன்றைக்கே சொல்லியிருக்குது. அது இன்றளவும் இதெல்லாம் நடந்துட்டுருக்குது. இவைகள் நடந்து கொண்டிருக்கிறதான இந்த விரல்களின் காலம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது பாபிலோனிய காலம் முடிஞ்சு போச்சு, மேதிய பரிசை காலம் முடிஞ்சு போச்சு, கிரேக்க சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு, மற்றும் பிரிந்த சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு, ரோம சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. இப்போ விரல்களின் காலத்தில் நம்ம இருந்துட்டுருக்கிறோம். அந்த சிலையின் விரல்களின் காலகட்டத்தில் தான் இப்போ நீங்களும் நானும் வாழ்ந்துட்டுருக்கிறோம். அப்படின்னா உலக ராஜ்யத்தின் கடைசி பகுதியிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த சிலையின் தலையில் ஆரம்பித்து நம்ம இப்போ விரல் பகுதிக்கு வந்துட்டோம், கால் விரலுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிற காலம் இந்த கால் விரல்களின் காலம். இது யூரோப்பியன் யூனியன் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ அந்த காலத்தில் தான் போயிட்டுருக்குது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டாலர் ரேட்டை விட யூரோ ரேட்டு வந்து அதனுடைய வேல்யூ அதிகமாகி இன்றைக்கு யூரோடைய வேல்யூ அதிகமாகி போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த சாம்ராஜ்யம் கடைசி நேரத்தில் உறுதியாய் நின்று இது அழிய போகிறது. அதற்கு தான் கடைசி காலத்தில் கர்த்தர் அதுக்கு அவ்வளோ தூரம் ஒரு உறுதியை கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறார். இரும்பு, அதில் இரும்பு கலந்துருக்குது, கர்த்தர் அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஆனால் இந்த விரல்கள் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புறப்பட்டு வரப்போகுது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை. இந்த இப்போ நல்லா கவனிக்கணும், நம்ம இருக்கிறது விரல்களின் காலம் என்பது திட்டமும் தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அந்த காலத்தில் தான் நம்ம இருந்துட்டுருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே தான் அந்த கையினால் பெயர்க்கப்படாத கல் எந்த நேரத்தில் உருண்டுட்டு வரும், உருண்டு வந்த சிலையின் மேல் மோதும், மோதி அந்த சிலையை நொறுக்கி தூள் தோளாக்கி போடும். பின்பு அந்த சிலை வளர்ந்து பூமி முழுவதையும் நிரப்பும். உலக சாம்ராஜ்யங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த கல் ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறது. அதுதான் கிறிஸ்துவாகிய கல், மூளைக்கு தலைக்கல். அப்போ நம்ம இருக்கிறது தங்க காலத்தில் இல்லை, விரல்களின் காலத்தில் இருக்கிறோம். உலக சாம்ராஜ்யங்கள் எல்லாத்துக்கும் முடிவு சீக்கிரத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் நடக்கும். கிறிஸ்துவின் வருகைன்னு ஒன்று வெளிப்பட்டுருச்சுன்னா உலக சாம்ராஜ்யங்கள் எல்லாத்துக்கும் அதோடு ஃபுல் ஸ்டாப், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு உலக சாம்ராஜ்யமே கிடையாது, முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்தில், கடைசி மணித்துடிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாட்களில் தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த காரியத்தின் முடிவான நிலைமையில் நம்ம இருக்கிறோம். எந்த சந்தர்ப்பத்திலும் கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். அப்போது நம்ம ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், இப்படிப்பட்ட காலத்திலே வாழ்கிற நாம் அந்த கையினால் பெயர்க்கப்படாத கல் உருண்டு வந்து சிலை உலகத்தின் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் அழிக்க போகுது. நாம் உலகத்தின் சாம்ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல, அந்த உடைத்து நொறுக்கப் போகிற கல்லுக்குரிய அந்த சாம்ராஜ்யத்துக்குரியவர்கள், பரலோக ராஜ்யத்தின் சாம்ராஜ்யத்துக்குரியவர்கள். அந்த சாம்ராஜ்யத்துக்குரிய ஆட்களாகத்தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்போ நம்ம வந்து உலக சாம்ராஜ்யத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது அல்ல, இது எல்லாமே அழிய போகிறது. உலகத்துக்கிற அத்தனை ராஜ்யங்களும் அழிய போகிறது. ஆனால் கையினால் பெயர்க்கப்படாத அந்த கல், அது மாத்திரமே பூமியை நிரப்பப் போகிறது. அந்த கல் வருவதற்கு நம்ம ஆவலோடு காத்துட்ருக்கிறோம். அந்த கல் பூமியை நிரப்பப் போகிறது. அதற்கான கடைசி மணித்துளிகளிலே நம்முடைய காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகையை ஆவலோடு எச்சரிப்போடு எதிர்பார்த்து வாழ வேண்டும். அதற்குரிய இந்த காலகட்டத்தில் நாம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறதிலே நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நான் சொல்கிற முக்கியமான விஷயம், அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம், இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிப்பதற்கு நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரியம்தான் தேவை. அது என்னென்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று 2 பேதுரு 3:9 சொல்லுகிறது. நம்ம சைடு தான் நம்ம பார்க்கணுமே தவிர உலக சாம்ராஜ்யத்துக்குரிய காரியத்தை நம்ம பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஊழிய செய்தாலும் என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்றார். அதை பற்றி அவர் டச்சே பண்ணலை. ரோம சாம்ராஜ்யத்தை அவர் அட்டாக் பண்ணவே இல்லை. இந்த உலகத்தில் அவர் சாம்ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு, ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவர் எந்த முயற்சியும் பண்ணலை. அவரை கொண்டு போய் ஆட்சியில் உட்கார வைக்கலாம் ட்ரை பண்ணாங்க, அவரை கொண்டு வந்து ஒரு ராஜாவாக்கலாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, என்னுடைய ராஜ்யமே வேற அப்படின்ட்டார். அவர் பூமிக்குரிய ராஜ்யத்தின் மேல் கான்சன்ட்ரேஷனே காட்டலை. அவர் எங்கேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணலை. அவர் கவனம் ஃபுல்லாக நித்திய ராஜ்யத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணார். நாமும் கூட சொல்லுகிறேன், பூமிக்குரிய காரியத்திலே நம்முடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. பூமிக்குரிய சாம்ராஜ்யம் அப்படின்னு என்ன, இன்றைக்கி உலக அரசியல், உலகத்தின் காரியங்கள், இது நமக்கு முக்கியம் கிடையாது. என்ன நடக்குதுன்னு நமக்கு வேணால் பார்த்துக்கலாமே தவிர இதில் நாம் எந்த விதத்திலும் நம்ம இணைத்து கொள்ளக்கூடாது. உலகத்தின் காரியத்தோடு எந்த விதத்திலும் நம்மை இணைத்து கொள்ளக்கூடாது. நம்முடைய இணைப்பு முழுவதும் பரலோகத்தோடு மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமேன். பூமிக்காக நம்ம உழைக்கக்கூடாது. உலகத்தின் மனுஷருக்காக, உலகத்தின் காரியத்திற்காக, உலக ராஜ்யங்களுக்காக நம்ம உழைக்கக்கூடாது. நாம் உழைக்க வேண்டியது அந்த கையினால் பெயர்க்கப்படாமல் உருண்டு வரப்போகிற அந்த கல், அந்த ராஜ்யத்துக்காகத்தான் உழைக்கணும். அந்த ராஜ்யத்துக்காகத்தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அந்த ராஜ்யத்துக்காக தான் உழைத்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறுவதற்கு நாம் செயல்பட வேண்டும். புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறிடுச்சுதான் எந்த செகண்ட் கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். அந்த கல் உடனே உருண்டு வர்றதுக்கு ரெடியாக நிற்குது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். அப்போ அந்த கல் டிலே பண்ணலை, அது ரெடியாக நிற்குது, உருண்டுட்டு வர்றதுக்கு ரெடியாக நிற்குது. ஆனால் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்களின் எண்ணிக்கை நிறைவேறாத காரணத்தினால தான் அந்த கல் அப்படியே கொஞ்சம் தடுத்து நிற்க வைக்கப்பட்டுருக்குது. இந்த நம்பர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா, புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா உடனே அந்த கல் இறங்கி வந்துடும், வந்து எல்லா ராஜ்யத்தையும் அடித்து நொறுக்கிடும். அந்த நாள் வெகு சமீபம். நான் சொல்கிறேன், நம்ம தான் லாஸ்ட் ஜெனரேஷன். இதுக்கு பிறகு இன்னொரு சந்ததி எழும்பி வரப்போகிறது கிடையாது. நம்முடைய காலத்தில் கண்டிப்பாக கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும், நம்முடைய காலத்தில் நடக்கும். ஏன்னா அதற்குரிய அடையாளங்கள், நம்ம வந்து அந்த நாளையும் நேரத்தையும் யாரும் நிதானிக்க முடியாது. ஆனால் காலத்தை நாம் நிதானிக்க நம்மால் முடியும்னு ஆண்டவர் சொல்கிறார். நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது காலத்தை நம்ம நிதானிக்க முடியும். இப்போ இன்றைக்கி உலகமே பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்கள் பெருகியிருக்குது. இன்றைக்கி காலையில் எனக்கு சில வீடியோஸ் வந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நடக்குது. சிங்கப்பூருக்குள்ளேயும் கொரோனா இறங்கிடுச்சு. சிங்கப்பூரில் வந்து நிறைய எனக்கு வீடியோஸ் வந்துச்சு. சிங்கப்பூரில் இருக்கிற ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட்டை காட்டுறாங்க, வீடியோ எடுத்து காட்டுறாங்க. ஒரு ஆள் இல்லை ஏர்போர்ட்டுக்குள்ளே, ஒரு ஆள் இல்லை. ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. எல்லா ஏர்போர்ட்டை வெறிச்சோடி கிடைக்கிறது, ஒரு ஆள் இல்லை. சிங்கப்பூரில் இருக்கிற சினிமா தேட்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்ல முக்கியமானதெல்லாம், முஸ்தஃபா தான் அங்கே இருக்கிறது ரொம்ப ஃபேமஸ். அந்த முஸ்தஃபா மாலை காட்டுறாங்க. முஸ்தஃபா மால் வெறிச்சோடி கிடக்கிறது சிங்கப்பூரில். அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூரில் இருக்கிற ஏர்போர்ட்டு பார்த்தீங்கன்னா ஆளே இல்லை. இருக்கிறதான சினிமா தேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜனங்கள் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக எல்லாம் லாக்அப் ஆகியிருக்கிறாங்க. இப்போ எதுக்காக இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அந்த கொள்ளை நோய் வேகமாய் பரவி கொண்டு வருகிறது. இது வந்து மனுஷனால் வந்துச்சா, இல்லை தானாக வந்துச்சா, இல்லை பாம்பில் வந்துச்சா, வவ்வாலில் வந்துச்சா, அது நமக்கு மேட்டர் கிடையாது. எப்படியே வந்துச்சு. நமக்கு வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக கொள்ளை நோய் வரும். இது இயேசு கிறிஸ்து சொன்னார். அது நடக்குது. அப்போ கொள்ளை நோய், ஆண்டவர் சொன்னது போல கொள்ளை நோய் வந்தது உண்மை, ஆனால் ஆண்டவர் சொன்னது போல இயேசு கிறிஸ்து பின்னால் வரப்போகிறது உண்மை. ஆமென். அவர் எனக்கு நான் வரதுக்கு முன்னால் இதெல்லாம் வரும்னாரு. அவர் சொன்னதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அப்போ வந்துட்டு இருக்குதுன்னா பின்னால் அவர் வரப்போகிறார்னு அர்த்தம். இந்த கொள்ளை நோய் நமக்கு வந்து நம்மளாம் ஒன்றும் பண்ணாது. இந்த கொள்ளை நோய் எல்லாம் நமக்கு ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. ஏன்னா ஆண்டவர் சொன்னது நடக்கிறது, பின்னாலேயே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். கொள்ளை நோய் முன்னால் வரும், பின்னால் இயேசு கிறிஸ்து வருவார். ஆமேன். இதெல்லாம் அன்னைக்கே மற்ற 24 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 7 அடையாளத்தை சொன்னார். அதில் இது முக்கியமான அடையாளம். இதெல்லாம் நடந்துட்டுருக்குது கண்டிப்பாய். அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், நம்ம ஜெனரேஷனில் இயேசு கிறிஸ்து வருவார். அதனால தான் நான் அடித்து நான் சொல்கிறேன், நம்ம ஜெனரேஷனில் இயேசு கிறிஸ்து வருவார். இனி காலம் செல்லாது, இதுதான் லாஸ்ட் ஜெனரேஷன். அதனால தான் அதுக்கான அடையாளம் ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஜாக்கிரதையாக இருந்து, ஆயத்தமாக இருந்து ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆமேன். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நாம் இருக்கிறது மிக கடைசி காலம். இந்த சிலை உலக சாம்ராஜ்யங்களை குறித்து சொல்லுகிறது. உலக சாம்ராஜ்யங்களை குறித்து அன்றைக்கு தானியேல் காலத்தில் நேபுகாத்நேச்சார் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். காலங்கள் கடந்து போகிறது, சாம்ராஜ்யங்கள் மாறுகிறது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தானியேலோ அசைக்கப்படாமல் இருக்கிறார். அந்த சிறையிருப்பின் காலங்கள் எல்லாம் முடிந்தது. பின்பு கிரேக்க சாம்ராஜ்யம் வந்தது, ரோம சாம்ராஜ்யம் வந்தது. கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்தில் இருந்த ரோம சாம்ராஜ்யம் வந்தது. இப்பொழுது அந்த சிலையின் பாதங்கள், அந்த பாதத்தில் இருக்கிறதான 10 விரல்கள், அந்த காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கால்களின் விரல்களின் காலத்தில் இருக்கிற அந்த கடைசி கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், கையினால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று உருண்டு வரப்போகிறது. அதுதான் கிறிஸ்து. அது சிலையின் மேல் மோதி அடிக்கப் போகிறது, சிலையை நொறுக்கி போட போகிறது. அது பதரை போல பறந்து போகும்படி செய்ய போகிறது. பின்பு அது வளர்ந்து பெருகி பூமியை முழுவதையும் நிரப்பப் போகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து. அவருடைய வருகைக்கு நாம் ஆவலோடு காத்திருக்க வேண்டும். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் என்ன துல்லியமாக நடந்துட்டு இருக்குது பாருங்க. இன்றைக்கு இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் எவ்வளவு பயங்கரமாக வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து நான் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அடையாளமாக காற்றார். என்னுடைய வருகைக்கு முன்பதாக இதெல்லாம் நடக்கும்னு சொன்னார். சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பதாக நடக்க வேண்டிய அத்தனை காரியங்கள், அவர் வாயில் சொன்ன அத்தனையும் அப்படியே எழுத்தின்படி நடக்குது. என்ன ஒரு தீர்க்க தரிசனம்! ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சாம்ராஜ்யங்களை எல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். அவர்தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரி என்பதை விளங்க பண்ணுகிறார். அவர் வருகைக்கு முன்னால் என்ன நடக்கும், என்ன துல்லியமாய் 2000 வருஷத்திற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னறிவித்து விட்டார். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உலகம் கலங்கி கொண்டிருக்கிறது. கொள்ளை நோயை பார்த்து ஜனங்கள் வீட்டுக்குள் தங்களை அடைத்துக் கொள்ளுகிறார்கள். ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு வர்றதுக்கு ஜனங்களுக்கு தைரியம் இல்லை. சினிமா தேட்டருக்கு போகிறதுக்கு ஜனங்களுக்கு தைரியம் இல்லை. மால்களுக்கு போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஜனங்களுக்கு தைரியம் இல்லை. வீட்டுக்குள் பூட்டி கொண்டு ஒழிச்சுட்டு இருக்கிறாங்க. கொள்ளை நோயின் தீவிரம் அவ்வளவு கொடியதாக இருக்கிறது. இது நான் சொல்கிறது இப்போ நேற்று இன்றைக்கி நடந்துருக்கிற காரியம். சிங்கப்பூர் கதி கலங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள் இன்றைக்கு உலகம் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, என் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இது நடக்கும் என்று எவ்வளவு துல்லியமாய் சொன்னார். இது நமக்கு பயத்தை அல்ல, கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு உணர்வை தான் நமக்கு தருகிறது. இதில் தான் நம்ம தெளிவார்களும். உலகத்து மனுஷனுக்கு இது கிறிஸ்துவை பற்றி தெரியாது. அவன் நோயை மட்டும் தான் பார்த்து பயப்படுறான். நமக்கு அந்த நோயை நமக்கு பார்த்து பயப்படலை, கிறிஸ்து வருகிறார் என்பதைத்தான் நம்ம பார்க்கிறோம். நாம் நம்முடைய வேலையை செய்யணும், நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் நம்ம வேலை. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த கடைசி காலத்தின் வார்த்தை. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. கர்த்தருடைய பிள்ளைகள் இதை செய்யணும். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் காலங்களை நிதானிக்க உங்களால் கூடுமே என்று சொன்னீங்க. ஆமாண்டவரே, உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள், கொள்ளை நோய்கள் காலத்தை நிதானிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதப்பா. இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது உம்முடைய வருகை சமீபம் என்பதை நாங்கள் இன்னும் தெளிவாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. அதற்காக சோத்திரம். நாங்கள் ஆயத்தமாக இருக்கவும், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க. காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி போடாதபடிக்கு உமக்காக வாழ ஆண்டவர் கிருபை செய்வதற்காக சோத்திரம். காத்து கொள்ளுங்கப்பா, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல விவகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.